நீங்கள் கிறிஸ்தவராக ஆனபோது நான்கு காரியங்கள் நிகழ்ந்தன. முதலாவது, நீங்கள் தேவனோடு ஒரு புதிய உறவிற்குள் கொண்டு சேர்க்கப்பட்டீர்கள். அதில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களது ஆக்கினை தீர்ப்பு அகற்றப்பட்டது. இரண்டாவது, தேவனின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில் உட்பிரவேசித்ததால் நீங்கள் புது சிருஷ்டியாக மாறினீர்கள். மூன்றாவது, தேவனின் பிள்ளையாக நீங்கள் அவரது குடும்பமாகிய திருச்சபையில் ஓர் அங்கமானீர்கள். மற்றும் நான்காவது, தேவனுடைய கிரியைகளை எதிர்ப்பதையும் அழிப்பதையுமே ஒரே நோக்கமாக கொண்டதோர் சத்ருவின் கவனத்தை உங்கள் மேல் திருப்பினீர்கள். அதாவது, ஒரு கிறிஸ்தவராக மாறுவதென்பது ஒரு யுத்தத்தில் ஈடுபடுவதாகும். பாடம் 48, யுத்தம். எபேசியர் 6 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம். உங்களது பிரதான யுத்தம் மக்களுடனானது அல்ல. உங்கள் வாழ்வில் துன்பத்தை கொண்டு வருகிற மக்கள் இருக்கலாம், ஆனால் எதிரிகள் அவர்கள் அல்ல. அவர்கள் எதிரியால் பாதிக்கப்பட்டவர்கள். உங்களது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கை துணையும் இல்லை, அது நீங்களும் இல்லை. உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை அதை அழிக்க விரும்பும் கண்ணுக்கு தெரியாத சத்ருவே ஆவான். உங்களுக்கான மிகப்பெரிய பயமுறுத்துதல் நீங்கள் அனுபவித்திருக்கும் காயங்களிலிருந்தும், நீங்கள் சகித்து கடந்து சென்றுள்ள தோல்விகளிலிருந்தும், அல்லது நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய அநீதிகளிலிருந்தும் வருவதில்லை. உங்களை அழிப்பதற்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்த விரும்புகிறவன் காணப்படாத அந்த சத்ருதான். உங்களது யுத்தத்தின் முதலாவது வியூகம் நிலைநிற்பதுதான். பவுல் நில்லுங்கள் என்ற சொல்லை 4 முறைகள் பயன்படுத்துகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தீங்கு நாள் வரும்போது, அதாவது யுத்தம் மிக கடுமையானதாக இருக்கும்போது, நீங்கள் செய்யும்படி தேவன் விரும்புவது ஒன்றுதான். அது அற்புதமான சாட்சியை கொண்டிருப்பதோ, விசேஷித்த விதமான முன்னேற்றத்தை காண்பிப்பதோ அல்ல. மாறாக நீங்கள் யுத்தத்தை அதன் மிக தீவிரமான கடுமையில் எதிர்கொள்ளும் போது நீங்கள் நிற்க வேண்டும் என்பது மட்டுமே. எனவே இதை நீங்கள் லக்காக வையுங்கள். உங்களது நிலையை உறுதிப்படுத்தி கொள்ளவும், உங்களது ஸ்தானத்தில் நிலை நிற்கவும் எளிய வகையில் நோக்கமாயிருங்கள். உறுதியாயிருங்கள், அசைக்கப்படாதிருங்கள், அத்துடன் விட்டு விடாதிருங்கள். யுத்தத்தில் நாம் எப்படி நிற்க வேண்டும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். பவுல் வேதாகமத்தின் சத்தியத்தை பற்றி இங்கே பேசவில்லை. அது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்று அவர் பின்னாக பேசும்போது வருகிறது. இங்கே அவர் உண்மைத்தன்மை, நேர்மை மற்றும் நீங்கள் இருக்கும் சூழ்நிலையின் உண்மையை அல்லது நிஜத்தை எதிர்கொள்வது ஆகியவற்றை பற்றி பேசுகிறார். தாவீது, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று சொல்லும்போது அவர் சத்தியமாகிய அரைக்கச்சையைத்தான் குறிப்பிட்டார். நீங்கள் கடுமையான யுத்தத்தில் நிற்கும்போது சத்தியத்தை நிலைநாட்டுவதே எப்பொழுதும் உங்களது தொடக்க நிலையாக இருக்க வேண்டும். தேவன் வேதாகம வசனங்களின் மூலம் சத்தியத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதை வழக்கமாக நீங்கள் காண்பீர்கள். வேதாகமத்தை கண்ணாடி போல பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் சத்தியத்தை பேசுகிறவர்களாகிய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஞானமுள்ள ஆலோசகர்களுக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலையை அறிந்தவர்கள் நீங்கள் தவற விட்டிருக்கக்கூடிய சத்தியத்தை உங்களுக்கு வழங்கும்படி அனுமதியுங்கள். யுத்தத்தின் கடுமையான சூழலில் இருக்கும் யாருக்காவது நீங்கள் உதவ விரும்பினால் இங்குதான் நீங்கள் தொடங்க வேண்டும். இந்த சூழ்நிலை குறித்த சத்தியம் என்ன? இங்கு உண்மை நிலை என்ன? நீங்கள் வழங்கக்கூடிய உதவியானது பெரும்பாலும் உங்களால் காண முடிந்த ஒன்றாகவும் அந்த குறிப்பிட்ட நபர் இதுவரை கணித்து பார்த்திருக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம். ஒரு சூழ்நிலைக்கான ஞானமுள்ள ஆலோசனையானது அதை குறித்த சரியான புரிதலுடன் தொடங்குகிறது. அதனால்தான் யாக்கோபு நாம் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டி கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் மேலோட்டமான மற்றும் ஆராயப்படாத வாழ்க்கையை வாழ்வதே பயனற்ற கிறிஸ்தவராக ஆவதற்கு மிக துரிதமான வழியாகும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம் என்பது நாம் விசுவாசத்திலே கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது நம்முடையது என்று கணக்கிடப்படும் கிறிஸ்துவின் நீதியை இங்கு குறிப்பிடவில்லை. பவுல் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் நீதி ஏற்கனவே அவர்களுடைய நீதியாயும் இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதி உங்களுடையதாய் கணக்கிடப்பட்டு நீங்களும் அந்த நீதியினால் உடுத்துவிக்கப்படும் போது அதை நீங்கள் தினந்தோறும் எடுத்து அணிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பவுல் இங்கு எதை குறித்து பேசுகிறார் எனில், நீதியானதை செய்யும்படி நாம் அனுதினமும் எடுக்கும் தீர்மானத்தை பற்றியே ஆகும். யுத்தத்தில் நிற்பதற்குரிய ஒரே வழி விலைக்கிரயத்தை பற்றி பொருட்படுத்தாமல் தேவனுடைய பார்வையில் நீதி எதுவென தீர்மானித்து அதை செய்வதேயாகும். சத்தியம் என்னும் அரை கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசமும் சர்வாயுத பட்டியலில் முதலாவது நிற்கின்றன. ஏனெனில் எந்த பிரச்சனையிலும் உண்மை என்ன என்பதும் எது சரி என்பதுமே முதலாவதாக கேட்கப்படும் கேள்விகள் ஆகும். ஒரு தகப்பன் தன் மகளிடம் நள்ளிரவுக்குள் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறுகிறார். அவள் அதிகாலை 2 மணிக்கு வரும்போது அவர் தன் கோபத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துவிட தயாராகுகிறார். ஆனால் முதலாவதாக உண்மை என்னவென்று அவர் கண்டறிய வேண்டும். ஒருவேளை அவள் அவரது கட்டுப்பாட்டை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவளது கார் பழுதாகி நின்றிருக்கவும் வாய்ப்புள்ளது. உண்மை என்னவென்று கண்டறிவதற்கு அவர் நேரம் எடுத்துக்கொண்டால் சரியானது என்னவென்று கண்டுகொள்ள அவரால் முடியும். அந்த கொள்கை எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் உண்மையை நிலைநாட்டுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். நமது சொந்த சௌகரியங்களை குறித்த இயல்பான அக்கறையையே காரணமாக கொண்டு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்வது சத்ருவின் தந்திரங்களுள் ஒன்றாகும். இந்த தந்திரத்தை எதிர்த்து நிற்பதற்கான வழி எதுவெனில் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்து கொள்வதுதான். பாதரட்சைகள் என்பவை முன் செல்வதற்கானவை. இந்த பாதரட்சைகளை தொடுத்து கொள்வது என்பதற்கு சுவிசேஷத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் பேரார்வம் உடையவர்களாய் மாறுவீர்கள் என்று பொருள். சுவிசேஷமானது சமாதானத்தின் சுவிசேஷம் என்று விவரிக்கப்படுவதை கவனியுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொன்றுமே கொந்தளித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நிலைத்திருக்கக்கூடியதான வழி இதோ. இதுதான் இயேசுவின் நற்செய்தியானது. தமது இரத்தத்தை சிலுவையில் சிந்தியதன் மூலம் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்பதுதான். அதனால் உங்கள் பாவங்கள் பெருகியிருந்த போதிலும், உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்புகிற விதத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருந்த போதிலும், அவருக்குள் நீங்கள் தேவனுடைய சமாதானம் பெற்றுள்ளீர்கள். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் தேவனுடன் சமாதானம் அடைந்திருக்கிறீர்கள் என்ற அறிவில் உறுதியாய் தரித்து நில்லுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். உங்கள் மனதிற்குள் அழிவுக்கேதுவான எண்ணங்கள், வெறுப்பு மிகுந்த எண்ணங்கள் அல்லது தூஷணமான எண்ணங்களும் கூட நுழைந்து உங்களை தொந்தரவுக்குள்ளாக்கும் அனுபவங்களை எப்பொழுதேனும் பெற்றிருக்கிறீர்களா? அவை வரும்போது நீங்கள் வெட்கத்துக்குள்ளாகி, இந்த காரியங்களையெல்லாம் நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். மெய்யாகவே சொல்ல வேண்டுமானால் இவற்றையெல்லாம் சிந்திப்பது நீங்கள் அல்ல. இவை பொல்லாங்கானனின் அக்னி யாஸ்திரங்கள் ஆகும். அவை உள்ளிருந்து வருவதில்லை, வெளியிலிருந்து வருகின்றன. அவை வரும்போது நீங்கள் அவற்றை வெறுக்கின்ற காரணத்தால் இந்த எண்ணங்கள் வெளியிலிருந்து வருகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இந்த ஆஸ்திரங்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசமானது தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்றும், உங்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும் அனைத்தையும் விட அவர் பெரியவர் என்றும் நம்புகிறது. ரோமானிய படைவீரர்கள் இரண்டு வேறுபட்ட கேடகங்களினால் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். கைக்கு கை மோதும் எதிர்க்கெதிர் மோதலில் முன் கையில் அணிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறிய வட்ட வடிவ கேடகம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது சரமாரியான அக்னி ஆஸ்திரங்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பை வழங்கவில்லை. இங்கு சித்தரிக்கப்படுவது கலவரத்தின் போது காவல்துறையினர் கையாளும் பெரிதான, 4 அடி உயரமும் 2 அடி அகலமுமான செவ்வக வடிவிலான ஒரு கேடகத்தினுடைய அமைப்பாகும். படைவீரர்களின் ஒரு சிறு குழுவானது ஒன்றாக இணைந்து நின்று குழு முழுவதையும் சுற்றி ஏறத்தாழ ஓர் ஆமை ஓட்டை போல ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்கும்படி தங்களது கேடகங்களை தாங்கி நிற்பதான ஒரு வியூகத்தை ரோமானியர்கள் யோசித்து உருவாக்கியிருந்தார்கள். யுத்தத்தில் நீங்கள் தனித்து விடப்பட வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். வேறு ஒருவருமே அறிந்திராத உங்கள் மனதிலும் மற்றும் உங்கள் குடும்பத்திலும் ஏற்படும் தாக்குதல்களை எதிர்த்து தன்னந்தனியாய் நின்று உங்களை போராட வைப்பதை அவன் மிகவும் வாஞ்சிப்பான். ஆனால் தேவனோ நீங்கள் தனித்து போராடுவதை ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. உங்கள் சார்பில் நிற்கக்கூடிய உங்களுக்கு நம்பகமான ஒருவரிடம் உங்களது போராட்டத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு அதன் பாதுகாப்பான அரணின் கீழ் மற்ற விசுவாசிகளுடன் உங்களையே பிணைத்து கொள்ளுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள ஒரு ஊழியத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் மனச்சோர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களது வேலையின் முடிவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய தருணங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஜபங்கள் பதிலளிக்கப்படுவதாக தோன்றாது. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வே இல்லாதது போல் தோன்றலாம். களைப்பு உங்கள் புத்தி கூர்மையையே இருளாக்கிவிட நீங்கள் விரக்தியடைய தொடங்கலாம். வேதாகமம் கடந்த கால, நிகழ்கால மற்றும் வருங்கால வேறுபாடுகளில் இரட்சிப்பை பற்றி பேசுகிறது. இரட்சணியம் என்னும் தலைசீராவை பற்றி எழுதுகையில் பவுல் வருங்கால இரட்சிப்பை குறித்த நம்பிக்கையையே குறிப்பிடுகிறார். பவுல் தனது உபத்திரவங்களை பிற்காலத்தில் வெளிப்பட போகும் மகிமையுடன் அருகே வைத்து பார்த்து யுத்தத்தில் நிலைத்து நின்றதான விலைக்கிரயம் உண்மையில் விலைமதிப்பற்றது என்னும் முடிவுக்கு வருகிறார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீங்கள் யுத்தத்தில் சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்கு முன்பாக இருக்கும் நம்பிக்கையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமும் ஆவியானவரின் பட்டயம் என்று இங்கே விவரிக்கப்படுகிறது. வேறு வகையில் சொன்னால் வேதாகமே பரிசுத்த ஆவியானவர் தமது கிரியைகளை நிறைவேற்ற பயன்படுத்தும் கருவியாகும். தேவனுடைய வசனத்தை துளி துளியாய் உங்கள் வாழ்விற்குள் ஊட்டமாய் இறங்க விடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் நீங்கள் உங்களது நிலைமையில் உறுதியாய் தரித்து நிற்க முடியும். நீங்கள் தரித்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் கட்டியிருக்கும் சத்தியம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியம். உங்களை மூடியிருக்கும் நீதி அவர் வழங்குகிற நீதி. நீங்கள் தொடுத்து நிற்கிற பாதரட்சியான சுவிசேஷம் அவரது சுவிசேஷம். உங்களை மறைத்திருக்கும் விசுவாசம் அவரில் உள்ள திட நம்பிக்கை. உங்களை நிலைநிற்க பண்ணுகிற நம்பிக்கை அவரது இரட்சணியத்தை குறித்த எதிர்பார்ப்பு. அவர் உங்களுக்கு வழங்கும் வல்லமை அவரது வார்த்தையின் வல்லமை வழியாக வருகிறது. அதிக முயற்சி கனத்துக்குரியது என்பதை விட அதிலும் மேலானவைகள் இருப்பதால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் தேவனே உங்களோடு இருக்கிறார். உங்கள் இரட்சகர் உங்களோடு இருப்பதால் உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். உங்களை சூழ்ந்து எங்கும் யுத்தம் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எப்படி நிற்கிறீர்கள்? சத்தியத்தை எதிர்கொள்ளுங்கள், நீதியானதை செய்யுங்கள், சுவிசேஷத்தின் சமாதானத்தில் இளைப்பாருங்கள், மற்ற விசுவாசிகளுடனே கூட இணைந்து விசுவாசத்தை செயல்படுத்துங்கள், உங்கள் வருங்கால இரட்சிப்பின் சந்தோஷத்தை எதிர்நோக்கியிருங்கள். தேவனின் வசனத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் ஆவியானவரின் வல்லமையிலே முன்னோக்கி செல்லுங்கள்.